கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் அன்பான சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலும் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலும் கிருபையும் சமாதானமும் வருவதாக என்ற வாழ்த்துக்களோடு, விசேஷமாக இந்த நல்ல நாளிலும் அவருடைய பிள்ளைகளாக சகோதர சகோதரிகளாக இந்த ஒரு நாள் ஆவிக்குரிய கூட்டத்தில் நாம் பங்கு பெறுவதற்கு நமக்கு கிருபை பாராட்டியிருக்கிற நம்முடைய தேவனுக்கு நம்முடைய அநேக நன்றிகளை ஏறெடுத்துக் கொள்வோம். அது மாத்திரமல்ல, ஈரோட்டில் எங்களோடு கூட இருக்கக்கூடிய உங்கள் சகோதர சகோதரிகள் எல்லாருடைய அன்பின் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். விசேஷமாக இன்றைக்கு திருநெல்வேலி பட்டணத்தில் இருந்து தேவனோடு கூட நல் மனசாட்சியின் உடன்படிக்கையில் பிரவேசிச்சிருக்கிற அருமையான சகோதர சகோதரிகள், தூத்துக்குடி, திருநெல்வேலி மற்றும் ஈரோட்டு சகோதர சகோதரிகளுக்கும் விசேஷமான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று தேவனுடைய கிருபையில துவங்கி இருக்கக்கூடிய உங்களுடைய ஓட்டம் கண்டிப்பா தேவனுடைய நாமத்தின் மகிமைக்காக மரணப்பரியந்தம் இந்த அழைப்பில் நீங்கள் உண்மையுள்ளவர்களாக இருப்பதற்கு தேவன் எல்லா உதவிகளையும் செய்து வழிநடத்த வேண்டும் என்ற அந்த விண்ணப்பங்களோடு, விசேஷமாக இன்றைக்கு நல் மனசாட்சியின் உடன்படிக்கைக்குள்ள கடந்து வந்திருக்கக்கூடிய நம்முடைய அருமையான சகோதர சகோதரிகள் மாத்திரமல்ல, ஒரு மாதத்துக்கு முன்பு அதே போன்ற ஒரு உடன்படிக்கைக்குள்ள பிரவேசிச்சிருக்கிற தூத்துக்குடியில் இருக்கிற சகோதர சகோதரிகள் போன்ற புதிய சகோதர சகோதரிகளுக்கு பிரயோஜனம் உண்டாகும் படிக்கு இன்றைக்கு நாம ஒரு தலைப்பு நாம தியானிக்கிறோம். இது ஏன் நாம் சொல்கிறோம் என்றால், இந்த பாடம் ஏற்கனவே நம்ம கன்வென்ஷன்ல எடுத்திருக்கிறோம். ஆகிலும் நாம் திரும்ப கேட்பது நமக்கு ஆசீர்வாதமாகவே தேவன் அமைத்து தருவார் என்று விசுவாசிச்சு, விசேஷமாக நம்முடைய அருமையான சகோதர சகோதரிகளுக்கு இதை தேவன் ஆசீர்வதிச்சு தர நாம செவித்துட்டு நாம இந்த வாய்ப்புக்குள்ள நாம் கடந்து செல்லலாம். நாம் ஒரு பரிச்சயமான வசனத்தில இருந்து ஆரம்பிக்கலாம். ரோமர் 12:1 சகோதரரே, உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. ஆம் சகோதர சகோதரிகளே, நம்முடைய அடிப்படை வகுப்பினுடைய இரண்டாம் பகுதி முழுவதும் இந்த வசனத்தை நாம் அதிகமாக நாம் தியானிச்சிருக்கிறோம். இதனுடைய முக்கியத்துவம் நமக்கு நல்லா தெரியும். பலியின் ஜீவியத்தில் நாம் பிரவேசிப்பதற்கான ஒரு அழைப்பு இந்த வசனத்துக்குள்ள இருப்பதை நாம் அறிஞ்சிருக்கிறோம், புரிஞ்சிருக்கிறோம். நம்முடைய இருதயத்தை தொட்ட வசனம், அந்த வசனத்தை நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அது மாத்திரமல்ல, அந்த வசனத்தின்படியே ஏற்ற வேளையில தேவன் இடத்துல அந்த பலியினால் ஆன உடன்படிக்கை செய்துட்டு அப்படிப்பட்ட பரிசுத்தவான்களாக நாம் இன்னைக்கு இருக்கிறோம். சோ இந்த வசனத்தை புரிஞ்சு கொண்டு நம்மை நாம தேவனுக்கு முழுவதுமாக அர்ப்பணிச்சிருக்கிறோம். இன்னைக்கும் கூட 8 சகோதர சகோதரிகள் அந்த வாய்ப்புக்குள்ள வந்திருக்கிறாங்க. சகோதர சகோதரிகளே, இதோடு நாம் நிறுத்துவதல்ல. சோ செய்து கொண்ட அந்த பொருத்தனையை கண்டிப்பா நம்முடைய திராணிக்கு தக்க அளவுல தேவன் நமக்கு ஏற்படுத்தி தந்திருக்கிற வாய்ப்புகளின் மத்தியில நம்மால் ஆன பலிகளையும் கூட ஏறெடுக்கிறவர்களாகவே நாம் யாவரும் காணப்படுகிறோம், காணப்பட வேண்டும். இந்த வசனத்துல நம்ம பார்க்கிற அந்த பலியின் ஜீவியத்தை நம்முடைய அன்றாட வாழ்க்கையில நம்முடைய சகோதர சகோதரிகள் நாம் செய்கிறோம். சிலர் தேவனுடைய வார்த்தையை பிரஸ்தாபப்படுத்தக்கூடிய ஊழியங்களிலும் போதகர்களாக இருந்து, அநேகர் அப்படிப்பட்ட சகோதரர்களுக்கு உடன் வேலையாட்களாக எல்லா விதத்திலும் தங்களுடைய அர்ப்பணிப்பை ஏறெடுக்கிறவர்களாக இருக்கிறாங்க. பயணங்கள்ல இன்னும் அதிகமான சகோதர சகோதரிகள் சபையினுடைய வளர்ச்சிக்கான காரியங்கள்ல தங்களை அர்ப்பணிச்சவங்களா இருக்கிறாங்க. சிலர் டிரான்ஸ்லேஷன் ஒர்க்ல, மொழிபெயர்ப்பு வேலைகள்ல, இவ்விதமாக நமக்கு தேவன் ஏற்படுத்தி தந்திருக்கிற வாய்ப்புகளை கண்டறிஞ்சு அந்த வாய்ப்புகளின் மத்தியில நம்மை நாம் அர்ப்பணித்துக் கொண்டு இருக்கிறோம். இதெல்லாமே அந்த ரோமர் 12:1 ஏற்படுத்தின தாக்கம். சோ அந்த பலியினால் ஆன அந்த உடன்படிக்கையில அந்த பலியை நாம் நிறைவேற்றி கொண்டு நாம் அங்க இருக்கிறோம். சகோதர சகோதரிகள், தேவனுடைய கரங்கள்ல ஒரு சிறு பாத்திரங்களாக நாம் இருந்து செய்கிறோம். இவைகள் எல்லாம் ரொம்ப முக்கியம். அந்த வசனத்தை புரிந்து ஏற்றுக்கொண்டவர்கள் கண்டிப்பா இது செய்ய வேண்டும். நாம் செய்வதற்கு தேவன் கிருபை செய்திருக்கிறார், நன்றி சொல்லும் தேவனுக்கு. அதே மாதிரி இன்றைக்கு நுழைந்திருக்கிறார் நம்முடைய அருமை சகோதர சகோதரிகள் கூட இதே பலியின் ஜீவத்தில் தங்களை முழுவதுமாக அர்ப்பணிக்க வேண்டும். அதற்காகத்தான் இந்த அழைப்புக்குள்ள நாம பிரவேசிச்சிருக்கோம். நமக்கு என்ன வாய்ப்பு இருக்குது, எந்த வாய்ப்புல தேவனுடைய நாமத்தை நாம மகிமைப்படுத்தணும், அவருக்காக நம்மை பலியாக ஒப்பு கொடுக்கணும், புரிந்து கொண்டு அந்தந்த வாய்ப்புகள்ல சகோதர சகோதரிகள் இது செய்யணும். சோ ஏற்கனவே செய்திருக்கிற சகோதர சகோதரிகள் செய்து கொண்டு இருக்கிறோம் தேவ கிருபையில. சோ புதிதாக நுழையக்கூடிய ஒவ்வொருத்தரும் இதே சிந்தையில தொடர்ந்து அவங்களுடைய ஜீவியத்தையும் அவங்க ஏறெடுக்கணும். இதெல்லாம் நாம் புரிஞ்சு வச்சிருக்கிறோம் சகோதர சகோதரிகளை. சோ அப்போ இதெல்லாம் தேவனுடைய பார்வையில விசேஷமான காரியங்கள். கண்டிப்பா தேவன் இதற்காக நம்மை அழைத்திருக்கிறார். நாம் தேவன் கிட்ட இந்த விஷயங்கள்ல கடன்பட்டவர்களா நாம் அங்க இருக்கிறோம். அதை நாம் செய்யும் பொழுது தேவனுக்கு பிரியமுள்ள பிள்ளைகளா இருப்போம். அவைகளை செய்யும் பொழுது மாத்திரமே அவருக்கு பிரியமுள்ள பிள்ளைகளாக நாம் அங்க இருப்போம். இந்த விஷயங்கள் ஒரு முன்னுரையாக நாம் அங்க பார்த்தாலும் இன்னைக்கு அருமை சகோதர சகோதரிகளுக்கு இன்னும் சில விசேஷமான வசனங்கள்ல இருந்து தேவன் நம்மிடத்துல நம்முடைய பலியின் ஜீவியம் எதிர்பார்க்கிறார் நிச்சயமா. அதனால் நாம் கண்டிப்பா அதை அவைகளை செய்யணும் நிச்சயமா. அதுல எந்த மாற்றம் இல்லை. முதல் நாம் அதை நம்ம புரிஞ்சவர்களாக இருந்து நிறைவேற்றும். ஆனாலும் தேவன் நம்மிடத்தில் விரும்பக்கூடிய இன்னும் சில விசேஷமான விஷயங்கள், இன்னும் சில அடிப்படையான அதே சமயம் மிக 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 முக்கியமான விஷயங்களுக்கு நம்முடைய கவனங்களை நாம் திருப்பி நாம பார்க்கணும். தேவன் சில வசனங்கள்ல பலி விசேஷமானதாக தேவன் நம் இடத்துல எதிர்பார்க்கிறதாக இருந்தாலும், அதை நாம் செய்ய வேண்டிய கடமைப்பட்டவர்களாக இருந்தாலும், அதே சமயத்தில் அந்த பலிகளை காட்டிலும் சில விசேஷமான காரியங்கள் தேவன் நம் இடத்துல எதிர்பார்க்கிறார். சோ அந்த விஷயங்களுக்கு நம் கவனத்தை திருப்பலாம். முதல் வசனம் 1 Samuel 15:22 நாம் வாசிக்கும் போது, பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டு கடாக்களின் நிலத்தை பார்க்கணும் செவி கொடுத்தலும் உத்தமம். நீதிமொழிகள் 21:3 பலியிடுவதை பார்க்கிலும் நீதியும் நியாயமும் செய்வதே கர்த்தருக்கு பிரியம். ஹோசியா 6:6 பலியை அல்ல இரக்கத்தையும் தகன பலியை அல்ல தேவனை அறிகிற அறிவையும் விரும்புகிறேன். மூன்று வசனங்கள் நமக்கு நம்முடைய கவனத்தை ஈர்க்கக்கூடிய வசனங்கள். இந்த மூணு வசனங்கள்ல தேவன் விரும்பக்கூடிய விசேஷமான காரியங்கள் பத்தி நம்ம கிட்ட பேசுறார். அவர் சொல்லும் போதே அவருடைய வார்த்தைகள்ல பலியை பார்க்கணும் நீதி மன்னிக்கணும், பலியை பார்க்கணும் முதல்ல கீழ்ப்படிதல், அடுத்து நீதி, அப்புறம் இரக்கம், மற்றும் தேவனை அறிகிற அறிவும் தேவன் அங்க விரும்புகிறார். அதனால் தான் நம்ம அந்த விசேஷமான வார்த்தையை அண்டர்லைன் பண்ணி அதையே நம்ம பாடத்தினுடைய தலைப்பாக அங்க வைத்திருக்கிறோம். ஒரு கிறிஸ்தவனுக்கு பலியின் ஜீவியம் மிக அவசியம், மிக மிக அவசியம். ஆனாலும் பலியை பார்க்கிலும் தேவன் நம்மிடத்தில் கீழ்ப்படிதல், நீதி, இரக்கம், தேவனை அறிகிற அறிவை விசேஷமாக எதிர்பார்க்கிறார். சப்போ இந்த வசனங்களை நாம் ஆராய்ந்து பார்த்து அப்படி ஏன் தேவன் இந்த 4 காரியங்களை விசேஷமா பலியினால் உடன்படிக்கை செய்து பலிகளை நிறைவேற்றி கொண்டிருக்கிற பரிசுத்தவான்களிட்ட அந்த பலியை பார்க்கணும் கேட்கணும். சப்போ இதற்கு நாம முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியதா இருக்கு. ஏன்னா தேவன் அவர் சொல்லும் போதே நான் இதை காட்டிலும் இதை நான் விரும்புறேன். சோ ஒரு விஷயத்தை காட்டிலும் இன்னொரு விஷயத்தை அவர் பிரிஃபர் பண்றார், ரொம்ப விரும்புறார். ஆனா ரெண்டுமே முக்கியம், இன்னும் சொல்ல போனா சமம். ஆனா என்ன சொல்ல வராருனா, இதை பார்க்கிலும் இதுன்னு சொல்ல வரும்போது ஆக்சுவலா தேவன் என்ன சொல்ல வராருனா, ஒன்னு செஞ்சுட்டு ஒன்னு மேல கவனம் வச்சுட்டு அதே போல முக்கியமான இன்னொரு விஷயத்த தவறவிக்கிறாரு. இதன் மேல எவ்வளவு கவனம் உள்ளவர்களா இருந்த இந்த பலிகளை நீங்கள் செலுத்தி கொண்டு வருகிறீர்களோ அதே கவனம் இன்னொரு விஷயத்துக்கும் அதே அளவுல நீங்க கொடுக்கணும். மறந்துட வேண்டாம், கவனக்குறைவா இருந்துட வேண்டாம், உதாசீனம் உள்ளவங்களா போயிட வேண்டாம். இது ரொம்ப முக்கியம். அப்பதான் இந்த வார்த்தை அவர் பயன்படுத்துற பலியை பார்க்கணும். நான்கு விஷயங்கள் சகோதர சகோதரிகளே. அப்போ ஏன் வந்து தேவன் இந்த மாதிரி சொல்லணும், பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதல், நீதி, இரக்கம், தேவனை பற்றி அறிகிற அறிவு ரொம்ப முக்கியம் சொல்லணும். பாருங்க, இந்த பலி செலுத்துறது அன்பான சகோதர சகோதரிகளே, நாம் உடன்படிக்கைக்குள்ள பிரவேசிச்சு குழந்தைகளா நம்ம பிரவேசிச்சு நாளுக்கு நாள் வளர்ச்சி அடையும் பொழுது வளர்ச்சியினுடைய கிரியைகளாக நம் இடத்துல வெளிவரக்கூடிய விஷயம் இந்த பலிகள். அது நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே போகணும், நம்முடைய வாழ்க்கையில கண்டிப்பா போகும். ஆனா ஒரு வளர்ச்சி ப்ராசஸ்ல இருக்கும் போது, ஒரு வளர்ச்சி நிலையில இருக்கக்கூடிய ஒரு தேவ பிள்ளைகிட்ட இந்த பலிகள் நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே போகிற ஒரு விஷயம். ஆனா என்னன்னா, இந்த பலிகள் இது நம்முடைய வளர்ச்சியின் காலத்துல நம்ம இடத்துல அங்க வெளிப்படக்கூடிய ஒரு விஷயம். ஏன் நாம கூட இன்னைக்கு இந்த ஒரு தலைப்பு நாம் எடுக்கணும், ஒருவேளை தேவன் கூட ஏன் இந்த மாதிரி அங்க பேசுறாருன்னா, காரியம் இதுதான். சோ இப்படி பலிகளை நம்முடைய வாழ்க்கையில நாம் ஏறெடுப்பது அவசியம் என்பது புரிஞ்சு அதை ஏறெடுத்து அதுலேயே நாம் கவனம் செலுத்தி கொண்டு இருக்கும் பொழுது அந்த வளரக்கூடிய நிலையில சில முக்கியமான விஷயங்களை தவற விடுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. அந்த விஷயங்கள் நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சிய மேலும் அதை முன்னோக்கி கொண்டு போகாமல தடை செய்வதற்கு வாய்ப்புகள் அதிகம். வளர்ச்சியில நாம வந்து கொண்டு இருக்கும் போது எந்தெந்த விஷயங்களுக்கு கவனமா இருக்கணும், அதுதான் தேவன் நமக்கு அந்த வசனங்கள்ல டைவர்ட் பண்றார். நமக்கு மறுபடியும் மேற்கோள் காமிச்சு பேசுறார், இத மறந்துடாதீங்க, இத விட்டுடாதீங்க, இத உதாசீனப்படுத்தாதீங்க, ரொம்ப முக்கியம், பலி போலவே ரொம்ப முக்கியம், விட்டுடாதீங்க. அதுதான் தேவனுடைய இன்டென்ஷன் என்று நாம விசுவாசிக்கிறோம் இந்த வசனங்கள் அங்க சொல்லும் போது. உதாரணத்துக்கு நாம ஒரு சின்ன விஷயங்களை எடுக்கலாம் வாழ்க்கையில. பாருங்க, ஒரு செடி நாம விதைக்கும் போது ஒரு செடிக்கு பல ஸ்டேஜஸ் இருக்கு. ஒரு செடி அது விதையா விதைக்கப்பட்டு செடியா வளர்ந்து மரமாகி தலைச்சு நிற்கக்கூடிய நிலைகள் இருக்கு. எந்த நிலையில அதுக்கு நாம பாதுகாப்பு கொடுக்கணும், விதையா மண்ணுக்குள்ள இருக்கும் போறா அல்லது மரமாகி நல்லா தலைச்சு நிக்கும் போறோம், ரெண்டு சமயமும் கொடுக்க தேவையில்லை. இந்த ரெண்டு நிலைகளையும் காத்து மழை எது வந்தாலும் பிரச்சனை இல்லை, அது விதை மண்ணுக்குள்ள பாதுகாப்பா இருக்கும், வேலைகள் நல்லா நடந்துட்டு இருக்கும். அல்லது மரமாந்ததுக்கு அப்புறம் எந்த காத்து எந்த புயல் வந்தாலும் கூட தைரியமா நிக்கும். ஆனா நம்ம பார்த்தோம் இடையில இருக்குது ஒரு காலப்பகுதி, அந்த விதை ஒரு மரமாகுவதற்கு செடியாக தலைச்சு வரக்கூடிய அந்த வளர்ச்சி பருவம் அங்கதான் நம்ம பார்ப்போம். கார்டன்ல வீட்டுல அந்த மாதிரி ஒரு இளம் செடியா இருக்கிறவைகளுக்கு தான் நம்ம சுத்தி வந்துட்டு ஒரு சின்ன ஒரு வேலி இல்லாட்டி ஏதாவது ஒரு போடுவோம். எதுக்கு, அது தேவையில்லாத மிருகங்கள்னால அது வந்து கடிச்சு போட்டுறக்கூடாது, அதுக்கு ஆபத்து இருக்குது. காத்து மழை வந்து அது வேரோட பிடுங்கப்பட்டுடக்கூடாது. சோ அப்போ ஒரு சாதாரண ஒரு செடியினுடைய வாழ்க்கையில நாம பார்த்தோம்னா, அது வளரும் பொழுது நாம் அதுக்கு அதிக கவனம் கொடுக்கணும், அதிக பாதுகாப்பு நாம் அங்க கொடுக்கணும், நாம் செய்கிறோம். அதே விஷயம் தான் நம்முடைய வாழ்க்கையிலும், அதுவும் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும். சோ ஆவிக்குரிய ஜீவிகளாக நாம புதுப்பிக்கப்பட்டு புதிய சிருஷ்டியாக உயர்த்தெழுதல்ல பிறக்கிறதுக்கு இடையில நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சி நிறைவேறக்கூடிய அந்த காலங்கள்ல பலிகள் செலுத்துவது ரொம்ப அவசியம். அதே போல அந்த பலிகள் செலுத்தும் போதே நாம இன்னும் சில விஷயங்களை ரொம்ப கவனமா பிடிச்சுக்கணும், அதை நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது. ஒருவேளை தவறை விட்டுட்டோம்னா நம்முடைய வளர்ச்சிக்கே ஒரு மிகப்பெரிய பாதகம் உருவாக வாய்ப்பு. இதுதான் இந்த வசனங்கள்ல நாம் அங்க பார்க்கிற விஷயம் சகோதர சகோதரிக்கு. அதனால்தான் தேவன் இஸ்ரேல் ஜனங்களுக்கு பலிகள் செலுத்த வேண்டியது பற்றி அநேக கட்டளைகள் கொடுத்திருந்தாலும் அவரு இன்னொரு விஷயத்தை பத்தியும் அவங்க கிட்ட சொல்லியிருக்கிறார். வசனம் நீங்க வாசிக்கலாம், எரேமியா 7:22-23 வசனங்கள்.
நான் உங்கள் பிதாக்களே எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து வந்த நாளிலே சமய வழியை குறித்தும் மற்ற வழிகளை குறித்தும் நான் அவர்களுடன் பேசினதையும் கட்டளையிட்டதை பார்த்தியும் என் வாசலுக்கு செவி கொடுங்கள். அப்பொழுது நான் உங்கள் தேவனாய் இருப்பேன், நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள். நான் உங்களுக்கு கற்பிக்கும் எல்லா வழியிலும் நீங்கள் உங்களுக்கு நன்மை உண்டாகும் படித்து நடவுங்கள் என்கிற விஷயத்தை
கட்டளைகளோடு விசேஷமா அவர் கேட்கிற விஷயம் பத்தி சொல்றாரு. என்னுடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுங்க, சில அடிப்படை விஷயம் கவனம் செலுத்தலாம், நீங்க பலி செலுத்துங்க, ஆனா ரொம்ப முக்கியமா என் வார்த்தைகளுக்கு செவி கொடுங்க, அதன்படி நடக்கிறீங்களான்னு உங்களை நீங்களே நிதானிச்சு கொள்ளுங்க. இது ரொம்ப முக்கியம். இந்த வசனத்துல நாம் அங்க பாக்குறோம் சகோதர சகோதரிக்கு. சோ பழைய ஏற்பாட்டுல இஸ்ரேல் ஜனங்களுக்கு அநேக இடங்கள்ல நம்ம பார்த்த 4 வசனங்கள்ல தேவன் அங்க சொல்றார், பலியை பார்க்கிலும் இவைகள், பலியை பார்க்கிலும் அவைகள். ரொம்ப முக்கியம், ரொம்ப விசேஷம், நான் விரும்புறேன் அங்க தேவன் சொல்லியிருக்கும் போது அதே விஷயங்களை புதிய ஏற்பாட்டின் காலத்துல அவருடைய குமாரன் நம்முடைய தலை கர்த்தர் இயேசு அவரு கூட கோடிட்டு காண்பிக்கிறார். தேவன் என்ன விஷயங்கள் பழைய ஏற்பாட்டுல அங்க இஸ்ரேலுக்கு சொல்றாரோ அதே விஷயங்களை கர்த்தர் இயேசு மறுபடியும் ரெஃபர் பண்ணி காமிக்கிறாருன்னா ரொம்ப விசேஷம் அந்த பகுதிகள். இப்ப இதே விஷயங்களை கர்த்தர் இயேசு எங்க சொல்றார், வசனம் வாசிங்க, மத்தேயு 9:13 வசனம். அங்க சீஷர்களுக்கு இஸ்ரேல் ஜனங்களுக்கு கர்த்தர் இயேசு பேசும் போதே பழைய ஏற்பாட்டுல அந்த வசனம் இருக்கு, பலியை பார்க்கணும் இவைகள் சொல்லியிருக்கு. ஆனா அப்படின்னா என்ன அர்த்தம் போய் கற்றுக்கொள்ளுங்க நீங்க. சோ கிரைஸ்ட் அங்க சொல்லும் போதே சகோதர சகோதரிகளே இதே வசனங்களுக்கு சீஷர்களுடைய கவனத்தை அங்க திருப்புறார். காரணம் இல்லாமையா, விசேஷம் இல்லாமையா? கண்டிப்பா விசேஷம் இருக்கும். அதுதான் நாம் இன்னைக்கு செய்யறோம். இவ்வளவு ஆச்சரியமான ஒரு வசன பகுதி, இவ்வளவு முக்கியமான ஒரு வசன பகுதி. சோ பலியின் உடன்படிக்கையில பலிகளை செய்ய ஆரம்பிச்சிருக்கிற, செய்துட்டு இருக்கிற, செய்ய போகிற சகோதர சகோதரிகள் கண்டிப்பா அவைகளுக்கு சரிசமமா இன்னும் சில முக்கியமான பேசிக் பிரின்சிபல்ஸ் ஆஃப் கிறிஸ்டியன் லைஃப், கிறிஸ்தவ ஜீவித்துல சில அடிப்படை கொள்கைகளை நாம் என்னைக்குமா நடந்துடக்கூடாது. ரொம்ப முக்கியமா பலியின் ஜீவிய வாழ்றோம், பலி ரொம்ப முக்கியம், அதையில நம்ம கவனம் செலுத்துறோம்னு சொல்லிட்டு அவைகளை தேவ சித்தத்தின்படி செய்துட்டு ஆனா இன்னும் சில விஷயங்கள்ல அந்த சித்தத்தை மறந்து போயிடக்கூடும். அதனால தான் இந்த வசனங்களை நாம் இன்னைக்கு அங்க நாம் எடுக்கிறோம் சகோதர சகோதரிகள். சரி, இப்போ பலியை பார்க்கணும் என்று சொல்லி வசனங்கள்ல நாம பார்க்கக்கூடிய அந்த 4 விஷயங்களை சற்று தியானிக்கும். முதல்ல பலியை பார்க்கிலும் கீழ்படிதல். சோ கீழ்படிதல் தேவன் பலியை பார்க்கிலும் விசேஷமான நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறார். சில தருணங்கள்ல பலி செலுத்த திருக்கட்டும், முதல்ல கீழ்படிங்க. அதுதான் தேவன் அங்க சொல்றார் அந்த வசனத்தின் மூலம். சில விசேஷமான தருணங்கள்ல நான் உங்க பலி பார்க்கறது இல்ல, அதற்கு முன்பே உங்களுடைய ஒபீடியன்ஸ் கீழ்படிதல் பார்க்கறேன். ஏன் கீழ்படிதல் ரொம்ப அவசியம் பார்க்கணும். சோ பலியை பார்க்கிலும் கீழ்படிதல், இந்த ரெண்டு வார்த்தை கொஞ்சம் நம்ம தியானிச்சோம்னா நல்லது. பலினா என்ன, கீழ்படிதல்னா என்ன, சாக்ரிஃபைஸுக்கும் ஒபீடியன்ஸுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? So sacrifice, bali, namu solla poriya step beyond mere obedience. கீழ்ப்படிதலுக்கு அடுத்தபடியான நிலை தான் பலி செலுத்துற விஷயம். ஆனா கீழ்ப்படிதலுக்கு அடுத்து வர்றது பலி. A privilege beyond obligation. அப்படி பலி செலுத்துவது என்பது கடமை இல்ல, ஸ்லாக்கியம். சில விஷயங்கள் பேசுவோம். கடமை இல்ல, ஸ்லாக்கியம். அது இட் இஸ் வாலண்டரி, நாட் அ கமாண்ட். சோ பலி என்று சொல்லும் போது, சாக்ரிஃபைஸ் என்று சொல்லும் போது, அது விருப்பப்பட்டு நாம் செலுத்த வேண்டியது. மாறாக ஒரு கட்டளை இல்லாது நம்ம மேல. நீங்க விரும்பினா வந்துட்டா, சிலுவை எடுத்துட்டா, அந்த பலி விருப்பப்பட்டு செய்யுங்க, விரும்பல விட்டுருங்க. சோ இது வாலண்டியரியா தேவன் நம்ம கிட்ட கேக்குது. நாம மனமோந்து நாம தேவனுக்கு கொடுக்கிற விஷயம், அது கட்டளை இல்லை. சரி, அப்போ ஒபீடியன்ஸ், கீழ்ப்படிதல் என்ன? கீழ்படிதல் a duty towards God. கீழ்படிதல் என்று சொல்லும் பொழுது, இது தேவ நேரத்தில் நாம் நிறைவேற்ற வேண்டிய கடமை. கடமைக்கும் ஸ்லாக்கியத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. கடமை கண்டிப்பா செய்து ஆகணும், நோ எக்ஸ்கியூஸ், வேற வாய்ப்பு இல்லை. ஆனா ஸ்லாக்கியம் நீங்க விரும்பினா பயன்படுத்தும். அப்போ கீழ்படிதல் வார்த்தை பார்க்கும் போது, சகோதர சகோதரிகளே, அது நாம கண்டிப்பா தேவன் இடத்துல நிறைவேற்ற வேண்டிய ஒரு மிகப்பெரிய கடமை. இது வந்து நம்ம வாய்ப்புக்கு தேவன் விடுறதில்ல, கட்டளை போடுறார். இட் இஸ் நாட் வாலண்டரி ஒபீடியன்ஸ். விரும்புனா கீழ்படிங்க, இல்லாட்டி பரவாயில்ல நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன், இல்ல. மாறாக அது கட்டளை. நீங்க கண்டிப்பா என்னுடைய பிரமாணங்களுக்கு நீங்க கீழ்படிஞ்சே ஆகும். சோ அப்ப சகோதர சகோதரிகளே பாருங்க, இப்போ பலியை பார்க்கிலும் கீழ்படிதல் தேவன் சொல்லுவதனுடைய அர்த்தம் நமக்கு அங்க புரியுறத நம்ம அங்க பார்ப்போம். ஆனா நம்முடைய கிறிஸ்தவ ஜீவியத்துல பாருங்க, இப்ப நாம விதவிதமான நிலைகள்ல இருக்கக்கூடிய சகோதரர்களாக இங்க வந்து குளிமை இருக்கிறோம். சோ புதிதாக அந்த அழைப்புக்குள்ள நுழைஞ்சிருக்கிற அருமை சகோதர சகோதரிகள், ஏற்கனவே நுழைஞ்சு அதுல பிரயாணம் செஞ்சிட்டு இருக்கிற சகோதர சகோதரிகள் அங்க இருக்கிறோம். சோ நமக்கு என்ன நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இந்த அழைப்புல. சோ நம்ம எப்படி கேர்ஃபுல்லா இருக்கணும்னா, சில சமயங்கள்ல சோ நமக்கு தேவன் கொடுத்திருக்கிற அந்த ஸ்லாக்கியம் புரிஞ்சிருக்கிறோம். கர்த்தர் இயேசுவோடு கூட பலியாகக்கூடிய ஸ்லாக்கியம் அது ரொம்ப முக்கியங்கிறது கூட புரிஞ்சு நாம் அதுல கவனம் செலுத்தவர்களா இருக்கிறோம் நாமோ. ஆனா சில சமயங்கள் என்னன்னா, அந்த மாதிரி அந்த பலி விஷயத்துல நாம உறுதியா இருந்துட்டு சில தேவனுடைய நேரடியான கட்டளைகள், தேவன் நம்ம இடத்துல கண்டிப்பா நாம் செய்தே ஆக வேண்டும் என்று ஏற்படுத்தியிருக்கிற கட்டளைகளை நாம முதலாவது கவனிக்கிறதுக்கு தவறிடுவோம். சோ அப்பதான் இந்த வார்த்தைகளை தேவன் நம் கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வர. சோ மகனே மகளே, சில சமயங்கள்ல உங்கள் பலி எனக்கு சந்தோஷத்தா, ஆனா அந்த பலியோட கீழ்படிதல் இல்லைன்னு நான் பார்க்கும்போது நான் என்ன ஃபீல் பண்றேன்னா, அந்த பலியை பார்க்கிலும் நீங்க கீழ்படிஞ்சா முதல்ல பெஸ்டா பலி செலுத்துறது பார்க்கணும். நீங்க முதல்ல அந்த அடிப்படையான என்னிடத்துல நீங்க நிறைவேற்ற இந்த கட்டளையான கீழ்படியறதுக்கு காமிச்சீங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம். அப்படி கீழ்படிச்சு கீழ்படிஞ்சு அதோட பலி ஏற்படுத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். சோ இதுதான் அந்த வசனங்கள்ல உள்ள அந்த அர்த்தம் என்று நம்ம அங்க பார்க்கிறோம். சோ இந்த விஷயத்துல சோ தேவனுடைய அந்த கட்டளைகளை நாம் கவனத்துல கொள்ளாம பலி செலுத்துவது அவர் அங்க பிரியமே அங்க இல்ல சகோதர சகோதரிகளே. சோ அப்போ நம்ம ரொம்ப ஜாக்கிரதை உள்ளவங்களா நம்முடைய கிறிஸ்தவ ஜீவித்துக்குள்ள பிரவேசிக்கிறதுல இருந்து மரண பரியந்தம் இருக்க வேண்டியது அவசியம். சோ கண்டிப்பா இந்த பலியின் ஜீவித்துக்குள்ள புதிதாக நுழைந்திருக்கிற நம்முடைய அருமை சகோதர சகோதரிகள், சில முக்கியமான அடிப்படை கொள்கைகள் பக்கம் நம்ம கவனத்தை திருப்புறது அவங்களுக்கும் நமக்கும் ரொம்ப பிரயோஜனமா இருக்கும் என்று இந்த ஒரு தலைப்பு இன்னைக்கு உங்கள் மத்தியில நம்ம அங்க பேசுறோம். சோ நம்ம ஜாக்கிரதை உள்ளவர்களா இருக்கணும் இந்த விஷயத்துல. ஏன்னா வசன வாசிங்க எபேசியர் 5:15. சோ ஞானம் உள்ளவர்களை போல கவனமாய் நடந்து கொள்ள பாருங்கள். சோ கவனம் இருக்கட்டும் நம்முடைய இந்த அருமையான பிரயாணத்துல. சோ அப்போ நம்ம கவனிப்போம், சோ ஏன் தேவன் இந்த விஷயங்களை எதிர்பார்க்கிறார். சோ முதல்ல நம்ம இடத்துல கீழ்ப்படிதல் எதிர்பார்க்கிறார். கிறிஸ்தவ ஜீவியத்துல தேவன் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிற முதல் விஷயம் சோ கீழ்ப்படிதல். சோ கீழ்ப்படிதல் நாம் எந்தெந்த விஷயத்துல நாம் ஏறெடுக்கணும், எந்தெந்த விஷயத்துல நம்முடைய கீழ்ப்படிதல் அங்க இருக்கணும் கண்டிப்பா. சோ முதல் விஷயம் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கை. தனிப்பட்ட வாழ்க்கைய கட்டுப்படுத்தக்கூடிய சில கட்டளைகள் வசனங்கள்ல நம்ம பார்க்கிறோம். இப்ப தேவன் நம்ம கிட்ட சொல்றார், சோ தீமையை விட்டு விலகிட்டு நன்மை செய்ய பாருங்கள். வசனத்தில் அங்க சொல்லும் போது அது ஒரு நேரடியான கட்டளை. நீங்கள் என்னுடைய பிள்ளைகளா இருக்கணும்னா முதல் விஷயம் நீங்க ஒன்று பண்ணுங்க, தீமையை விட்டு விலகுங்க. உங்களுடைய தனிப்பட்ட ஜீவியத்துல எவ்வளவு தீமை லிஸ்ட் வந்து நம்ம உங்களுடைய ஆப்ஷனுக்கு விடுறோம். நம்ம ஒவ்வொருத்தருக்கும் தெரியும் எவ்வளவு விதமான தீமைகள் நம்முடைய வாழ்க்கையில நம்ம குறிக்கிறோம், நம்ம லிஸ்ட் போட்டுக்கலாம். சோ இந்த தீமைகள் எல்லாம் முதல்ல விட்டு விலகிடுங்கன்னா அது கட்டளை. சோ விட்டு விலகிடுங்க, அப்படி விலகிட்டு அந்த விலகின நிலைமையில நின்றுட்டு, தீமை செய்யற நிலைமையில இல்ல, விலகின நிலைமையில இருந்துட்டு நன்மை செய்ய நாடுங்கள். சோ இது கட்டளை. சோ அப்ப நம்முடைய முதல் தனிப்பட்ட ஜீவியத்துல கண்டிப்பா பாவ காரியங்கள் நிறைய பேசிருக்கிறோம் அடிப்படை சத்தியங்கள்லயே. சோ தேவனுக்கு பிரியமல்லாத விஷயங்கள், தேவன் நம்ம இடத்துல தவிர்த்திருக்கிற விஷயங்களே நம்ம புரிஞ்சிருக்கணும். அவைகளை விட்டு விலகுவதில் முதல்ல தேவனுடைய வார்த்தைக்கு நாம கீழ்படியணும், கீழ்படிச்சிருக்கணும். அது தேவன் எதிர்பார்க்கிறார். அப்புறம் நன்மை செய்ய நீங்க நாடுங்கள்னா நெக்ஸ்ட் அது கூட தேவன் நம்ம கிட்ட அங்க எதிர்பார்க்கிறார். சோ கீழ்படிதல் முதலாவது நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில பர்சனல் லைஃப்ல அங்க இருக்கணும். கண்டிப்பா கெட்ட வார்த்தை நம்ம பேசுறது மேக்சிமம் விட்டுடுவோம். கண்டிப்பா இன்னும் சில சின்ன சின்ன பொதுவான பலவீனங்கள், ஆனா இன்னும் நிறைய விஷயங்கள் புதிய சிருஷ்டிக்கு ஆகாத விஷயங்கள் இருக்கலாம். பாருங்க இதெல்லாம் நான் அப்படியே தான் பேசுறேன், ஜெனரலா பர்டிகுலரா சொல்லல, ஏன்னா நமக்கு தெரியும். ஆனா தனிப்பட்ட வாழ்க்கையில அந்த கீழ்ப்படிதல் தேவன் இடத்துல இருக்கணும் ஒவ்வொரு விஷயத்திலும், சரி இருக்கணும். நெக்ஸ்ட் நம்முடைய குடும்ப விஷயங்கள்ல இருக்கணும் கண்டிப்பா. அங்கே கூட சில அருமையான பிரின்சிபல்ஸ் இருக்குது. ஒரு குடும்பம்னு சொல்லிட்டா அதுல கணவனுக்கு மனைவி பிள்ளைகள் மேல இருக்கிற பொறுப்பு இருக்குது, மனைவிக்கு கணவன் பிள்ளைகள் மேல இருக்கிற பொறுப்பு இருக்குது, பிள்ளைகளுக்கு அம்மா அப்பாட்ட அம்மா அப்பாக்கு பிள்ளைகள் மேல. ஒருவேளை எல்லாருமே கான்சன்ட்ரேட்டடா இருந்தா ரொம்ப ஆசீர்வாதம், இல்லாட்டி கூட இருக்குது. சோ ஒரு குடும்பத்துல உங்களுக்கு என்ன என்ன பொறுப்புகள் கடமைகள் இருக்குதோ அந்தந்த விஷயங்களை முதல்ல தேவனுடைய கற்பனைகளுக்கு நீங்க கீழ்படியுங்க. ஒரு கணவன்னா மனைவியின் மேல அன்பு செலுத்தி அவங்களான அவங்களுடைய தேவைகள் எல்லாம் பூர்த்தி செஞ்சுட்டு எந்த விதத்திலும் அந்த விஷயங்களை நாம வந்து குறை வைக்காதவர்களா தேவன் சித்தம் செய்யுங்க. ஆனா சில சமயங்கள் ஆயிடும் பலவீனம். சோ அந்த கடமைகள் பொறுப்புகளை தேவனுடைய பார்வையில எந்த அளவுக்கு நிறைவேற்றணுமோ அந்த அளவுக்கு நிறைவேற்ற தவறிட்டு தேவனுடைய காரியங்களும் அதீத முக்கியத்துவம். சோ அங்க வந்துட்டு தேவன் சொல்வார், இல்ல முதல்ல நீங்க இது நீங்க கீழ்படியணும். அதே போலத்தான் அங்க மனைவி விஷயத்துல கூட சிஸ்டர்ஸ் கூட. சோ கணவனுக்கு செய்ய வேண்டிய அந்த கடமைகள் பிரதானமே வசனங்களின் படி, தேவ சித்தத்தின் படி, அப்புறம் தேவனுடைய சித்தம். சோ இதெல்லாம் என்னன்னா நம்முடைய குடும்ப வாழ்க்கை அங்க முதல்ல தேவன் பார்வையில அங்க நாம் எல்லா விஷயத்தையும் நாம் நிறைவேற்றிட்டு அங்க செய்யணும். சோ இதெல்லாம் நம்முடைய வளர்ச்சி காலத்துல நாம தவற விடுவதற்கு வாய்ப்புகள் கண்டிப்பா குறைகள் அங்க இருக்கும். நமக்கு நல்லா தெரியும் நாம சொல்லும் கண்டிப்பா இந்த இந்த பாயிண்ட் சொல்லும் போது ஒருவேளை பிரச்சனைகள் இருந்தா சரி செய்யறதுக்குதான் புதுசாலா வரக்கூடாது, அது நம்ம அங்க புரிஞ்சுக்கணும். சோ இப்படி எல்லாம் இருக்குது அப்படின்ற புது பிரச்சனைகள். சோ அப்போ ஒருவேளை குறைகள் இருக்கும் பட்சத்துல முதல்ல அதை கலந்து போடுவதற்கு இந்த விஷயம். சோ அப்போ தனிப்பட்ட வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, நெக்ஸ்ட் முக்கியமா நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்துல நம்மளுடைய சபையின் கடுத்த காரியங்கள்ல தேவன் நமக்கு சில பொறுப்புகள் சில கட்டளைகள் கொடுக்கிறார். கடைபிடிக்கணும் சகோதர சகோதரிகளே, நம்முடைய கிறிஸ்தவ ஜீவம் மறுபோது ஒரு எக்லீஷாவா வரப்போகுது. சோ அப்போ இதோடு நான் நிறுத்திக் கொள்கிறேன். சோ பலி பார்க்கணும் நான் கீழ்படிதல் உங்கள் இடத்துல நான் எதிர்பார்க்கிறேன். சோ தேவன் கிட்ட நாம் எந்த விதத்துல எந்த விஷயங்கள்ல கீழ்ப்படிதல் காமிக்கணும்னா ஒரு சில உதாரணங்கள் தான் சொல்லியிருக்கிறோம். முதலாவது நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கை கண்டிப்பா தேவனுக்கு பிரியம் உள்ளதா இருக்கணும். நம்முடைய குடும்ப வாழ்க்கை, நம்முடைய விசுவாச வீட்டார் கூட இருக்கக்கூடிய நம்முடைய கடமை பொறுப்புகள்ல எல்லாம் நாம முதல்ல தேவனுடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிஞ்சு நடந்துட்டு அந்த நிலைமையில இருந்து பலிகள் செய்யும் போது தேவன் ஏற்றுக்கொள்கிறார், சந்தோஷப்படுறார். அப்போ பலியை பார்க்கலாம், கீழ்படிதல் நாம் சொல்லப்போது இதெல்லாம் முக்கியம் சகோதர சகோதரிகளே. சோ அடுத்த விஷயம் நாம் அங்க பார்க்கும் போது நீதி. சோ பலியை பார்க்கலாம், நீதியும் நியாயமும் செய்வது நான் விரும்புறேன். சோ தேவன் சொல்லும் போது சில சந்தர்ப்ப சூழ்நிலைகள்ல நீங்க பலி செலுத்தி கொண்டு இருக்கும் போது நீதி தவறிடுறீங்க. ஆனா அந்த சமயங்கள நீங்க நீதி முதல்ல செய்யணும், அப்படி செஞ்சுட்டு பலி செலுத்தும் போது நான் சந்தோஷப்படுறேன். சோ அப்ப நீதி நமக்கு தெரியும், இது ரொம்ப ஷார்ட்டா முடிக்கலாம். சோ தேவனுடைய சிங்காசனத்தினுடைய ஆதாரம் அப்படிப்பட்ட தேவனை தொழுது கொள்ளக்கூடிய ஜனங்கள் நாம். சோ அப்ப நம்முடைய வாழ்க்கையில கூட அந்த நீதி என்பது மிக மிக முக்கியமாக அங்க வரணும். எல்லா விஷயங்களையும் கணவன் மனைவி இடையில இருக்கிற விஷயங்கள், சகோதரன் சகோதரியினுடைய உறவுகள்ல நீதி, அப்புறம் மற்ற காரியங்கள் எல்லாவற்றிலும் பெற்றோர் பிள்ளைகள் என்கிற விஷயத்துல நீதி நாம தவறவே அங்க கூடாது. சில விஷயங்கள் நம்ம ஜஸ்டிஸ் வெளிப்படுத்தணும். சோ நம்ம ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இது. சோ தேவன் கூட சொல்றார் இல்லைங்களா, மத்தேயு 6:33 முதலாவது நீங்க என்ன தேடுங்க, தேவனுடைய ராஜ்யத்தை அப்புறம் அவருடைய நீதி ஃபர்ஸ்ட் தேடுங்க. சோ கிறிஸ்தவருடைய குணலட்சணத்துல நீதி ரொம்ப வருது, முதல்ல முதல்ல நீதி வருது சகோதர சகோதரிகளை. எப்படின்னா அந்த நீதி தேவனுடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படுவது நீதி, அந்த நீதி முதல்ல வருது. நெக்ஸ்ட் வருது முக்கியமான குணலட்சணங்கள், அன்பு, மற்ற விஷயங்கள். முதல்ல நீதி நம்முடைய தனிப்பட்ட விஷயத்துல தேவன் கிட்ட தசனம், முதல்ல நீதி தேடுங்க. என்னுடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்பணிச்சு நடக்கிறதின் மூலம் அந்த நீதி வெளிப்படுத்தும் உங்க வாழ்க்கையில, வெளிப்படுத்தும் எல்லா விஷயத்திலையும், எல்லா உறவு முறைகளிலும், எல்லா பிரயாசங்களிலும் அந்த நீதி வெளிவரும். அதை நீங்க நேசிங்க முதல்ல. நெக்ஸ்ட் மற்ற கேரக்டர்ஸ் நீங்க பாருங்க. அப்போ நீதி கண்டிப்பா நம்முடைய வாழ்க்கையில இருக்கணும். சில சமயங்கள்ல நம்முடைய விஷயங்களுக்கு மாத்திரம் நாம நிறைய இரக்கம் கிருபை காமிப்போம், நம்முடைய சகோதர சகோதரர்கள் விஷயத்துல அப்படி காமிக்க மாட்டோம். இது நம்முடைய பலவீன சுபாவத்தினுடைய தன்மை. ஆனா சகோதர சகோதரிகளே, கண்டிப்பா அப்படி இருக்கிறது நீதி அல்ல. சோ அப்போ நம்முடைய பேச்சுல, நம்முடைய செயல்பாடுகள்ல, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையா இருந்தாலும் சரி, சகோதர சகோதரிகளுடைய விஷயமா இருந்தாலும் சரி, நம்முடைய பேச்சும் நம்முடைய பிரயாசங்களும் நடவடிக்கைகளும் தேவனுடைய பார்வையில நீதிக்கு உட்பட்டதா இருக்குதா, நாம் அந்த அந்த விஷயத்தை நாம் அங்க கவனிக்கணும் சகோதர சகோதரிகளே. சோ அப்போ இந்த வகையில பார்க்கும் பொழுது தேவன் நமக்கு அங்க சொல்றார், பலியை பார்க்கலும் சில சமயங்கள்ல உங்கள் இடத்துல நீங்கள் என்னுடைய கட்டளைகளுக்கு முதலாவது கீழ்ப்படிஞ்சு அதன்படி நீதியும் நியாயமும் செய்வது உகந்ததா இருக்கும் என்று நான் நம்புறேன், விரும்புறேன் உங்ககிட்ட. சோ அந்த விஷயத்துக்கு நீங்க கவனம் செலுத்துங்க. நீதி சகோதர சகோதரிகளே, சோ நம்முடைய வாழ்க்கையில அது கூட நாம கவனிக்கணும். கண்டிப்பா இவைகள் எல்லாம் ஒரு கிறிஸ்தவர்களா பாருங்க, விசேஷமா இந்த பலியின் உடன்படிக்கைக்குள்ள நாம பிரவேசிச்சிருக்கும் பொழுது நாம கண்டிப்பா நம்முடைய நினைவுகள்ல எப்பொழுதும் வைத்திருக்க வேண்டிய அடிப்படை விஷயங்கள் என்றுதான் பார்க்கிறோம். ஆனா ரொம்ப முக்கியமான விஷயங்கள். என்ன ஆகுதுன்னா, அடிப்படையும் முக்கியமான இந்த விஷயங்களை நம்ம தவற விடுவதற்கு அநேக வாய்ப்புகள். அதனாலதான் அங்க இந்த வார்த்தைகளை தேவன் அங்க சொல்ற, இதெல்லாம் பேசிக் பிரின்சிபல்ஸ் தான், ஆனா நீங்க மறக்கவே கூடாது, நீங்க விடவே கூடாது, கவனத்திலிருந்து எடுக்கவே கூடாது. ரொம்ப முக்கியமான மனதில் இவைகள் எல்லாம் இருந்துட்டு இவைகளோடு நீங்க வந்துட்டு பலி ஆகணும். அந்த மாதிரி பலி தான் பரிசுத்தமான பலி, அந்த மாதிரி பலி தான் நான் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிறேன், அங்கீகரிப்பேன். அப்போ பலி செலுத்துவது எந்த அளவுக்கு நமக்கு அவசியமோ, நம்முடைய பொருத்தனைகளை நிறைவேற்றுகிற விஷயத்துல, நம்ம உடன்படிக்கை நிறைவேற்றுகிற விஷயத்துல, அதே அளவுக்கு தேவனுடைய இந்த முக்கியமான கற்பனைகளை நினைவுல வைத்து கடைபிடிக்க வேண்டியது அவசியம். இது புதிதாக வந்தவர்களுக்கு மாத்திரமில்ல, ஏற்கனவே இந்த அழைப்பில் இருக்கிற அவர்களையே போன்ற நமக்கும் கூட ரொம்ப அவசியம் சகோதர சகோதரிகளே. ஆனா நம்ம ஒரு பொதுவான வாக்கியம் தான் சொல்றோம், நீதி விஷயங்கள் உங்கள் கையில தான் விடுறோம், நம்ம சிந்திக்கணும் எல்லா விஷயங்களும் எப்படி இருக்கும். சோ அடுத்து நம்ம பார்க்கும் பொழுது பலியை பார்க்கலாம், இரக்கம் செய்வதே நான் உங்கள் இடத்துல விரும்புறேன். சோ இரக்கம் an element of love. சோ இரக்கம் சொல்லும் பொழுது அன்பினுடைய ஒரு வெளிப்பாடு, அன்பு. சோ தேவன் என்ன எதிர்பார்க்கிறார்னா உங்களுக்குள்ள அன்பு இருக்கணும் மெயினா. சோ சில சமயங்கள்ல உங்களுடைய வாழ்க்கையில பலிகள் மாத்திரம் வெளியாக இருந்த விட அந்த அன்பான குணலட்சணங்கள் கூட உங்களுக்குள்ள அங்க வரணும், மறந்துடாதீங்க. செய்து நாம் சொல்லுவது பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளே. சோ தெய்வீக குணலட்சணம் அன்பு கண்டிப்பா நம்ம நிறைய சப்ஜெக்ட்ஸ் நாம கேட்டுடுக்கிறோம். அந்த தேவ அன்புல நாம எப்படி நாளுக்கு நாள் பெருக வேண்டிய ஜனங்களாக இருக்கிறோம் நம்ம தெரிஞ்சிருக்கிறோம் புரிஞ்சிருக்கிறோம். ஆனா நம்முடைய பலியின் ஜீவியத்துல கண்டிப்பா அந்த பலிகளை முழு உத்வேகத்தோடு செலுத்தக்கூடிய விஷயங்கள்ல அநேக சமயங்கள்ல நம்முடைய அன்பு தணிஞ்சு போறக்கு வாய்ப்புகள் இருக்கு, சந்தர்ப்பங்கள் உருவாகும், இது நமக்கு தெளிவா இருக்குது. சோ அப்ப அந்த அன்பு நம்ம கவனத்துல கொள்ளாம அந்த தெய்வீக குணலட்சணம் அதனுடைய முக்கியத்துவம் கவனத்துல கொள்ளாம அது இல்லாத பலிகள் தேவனுக்கு செலுத்தும் போதுதான் தேவன் சொல்றார், இல்ல மகனே மகளே அது எனக்கு ரொம்ப பிரியம் இல்ல. சோ பலி பார்க்கணும், உங்ககிட்ட அந்த இரக்கம் அந்த அன்பு உங்களிடத்துல வெளிப்படணும், டிவைன் குவாலிட்டிஸ் உங்களுக்குள்ள அங்க வெளிப்படுத்தணும். அதனால கர்த்தர் இயேசு அங்க சொல்லும் போது வசனம் வாசிங்க, மத்தேயு 5:23-24 வசனம். ஏன் வந்து கர்த்தர் இயேசு இந்த வசனம் பேசணும் சகோதர சகோதரிகளே? கண்டிப்பா இதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறனாலதான். நீங்க பலி செலுத்துவீங்க, பலிபீடத்துல எனக்கு ரொம்ப சந்தோஷம், நான் உங்ககிட்ட நான் எதிர்பார்க்கிறேன், நீங்க கூட முழு உற்சாகமா உங்களுடைய முழு திறனை எல்லாம் எடுத்து நீங்க செய்வீங்க, கண்டிப்பா செய்வீங்க. ஆனா அப்படி பலி செலுத்த போது கண்டிப்பா நீங்க சில விஷயங்கள் தவற விட்டு இருப்பீங்க. பாருங்க, உங்க சகோதரன் கிட்ட உங்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன மனத்தாங்கல் இருந்திருக்கலாம். இப்ப தேவன் சொல்றாரு, இந்த ரெண்டு சம்பவத்தையும் நான் தொடர்பு படுத்துறேன். சோ முதல்ல அப்படி ஏதாவது ஒரு சகோதர நேரத்துல உங்களுக்கு அன்பின் நிமித்தம் சில கடன்கள் இருந்துச்சுன்னா, ஏதாவது கஷ்டங்களே துக்கங்களே இருந்துச்சுன்னா அதோடு வந்துட்டு நீங்க பலி செலுத்த வேண்டாம். ஆனா இப்படி நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதுதான் ஒரு வேளை கர்த்தர் இயேசு அந்த சம்பவம் முன் கொண்டு வரா, இது மாதிரி நடக்கிறதுக்கு அநேக வாய்ப்புகள் இருக்கு, பட் நீங்க அப்படி செய்யக்கூடாது. நீங்க செஞ்சீங்கன்னா எனக்கு பிரியம் இல்ல. சோ என்ன பண்ணுங்க, முதல்ல பலி கீழே வச்சுட்டு போயிட்டு அந்த அந்த கடமை நிறைவேற்றணும். முக்கியம் குவாலிட்டிஸ்ல காமிங்க, அன்பின் குணலட்சணங்கள் உங்களுடைய சகோதரத்துவத்துக்குள்ள பிரதானமா இருக்கட்டும். அதுல வந்து எந்த கடனும் வைக்காதீங்க, அன்பு செலுத்துற விஷயத்துல இரக்கம் செய்யற விஷயத்துல அதுல கடன் வச்சுட்டு நீங்க பலி செலுத்த வர வேண்டாம். முதல்ல அந்த கடன் சரி பண்ணிடுங்க, நெக்ஸ்ட் வந்து இந்த பலி அங்க செலுத்துங்க. ஏன் சொல்லணும்னா கண்டிப்பா சகோதர சகோதரிகளே, நம்முடைய ஜீவியத்துல இந்த மாதிரி சூழ்நிலைகள் அது கொஞ்சம் இந்த ஓட்டத்துல அனுபவப்பட்டிருக்கிற சகோதர சகோதரிகளா நாம் இருக்கும் பட்சத்துல நமக்கு நல்லா தெரியும் எவ்வளவு சந்தர்ப்பங்களே நம்முடைய வாழ்க்கையில இந்த மாதிரி அனுமதிக்கப்பட்டிருது, இருக்குது எல்லாருக்குமே. ஆனா நம்ம என்னதான் பாக்குறோம்னா வசனத்துல, ஆனா அது தேவன் அங்கீகரிக்கிறாரா விரும்புறாரா, அப்படி இல்லைன்னா வேற என்ன எதிர்பார்க்கிறார், வேற என்ன விரும்புறார். சோ அதுதான் நாம இங்க அங்க பாக்குறோம். சோப்போ பலி பார்க்கணும் கண்டிப்பா, அந்த இரக்கமே அந்த அன்பு ரொம்ப முக்கியம் சில சமயங்கள்ல. ஏன்னா நம்ம ஒரு உபத்திரவ காலத்துக்குள்ளாக இருந்து கொண்டு இருக்கிறோம். கண்டிப்பா நம்முடைய இறுதியான சோதனை அந்த பூரண அன்புல இருக்கும். அன்பு விஷயத்துல நாம தேவனுடைய அன்புல எந்த அளவுக்கு வளர்ந்து இருக்கிறோங்கிற விஷயத்துல, அப்போ அந்த அன்புல நாம கவனம் செலுத்துவது